அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. மே மாதம் 14 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில், விடுதலை புலிகள் முற்றாக தோற்கடிக்கப்பட்டதை யுத்த வெற்றி தினமாக கொண்டாடி வந்ததை மாற்றி நாட்டை பிரிவினைவாதத்திலிருந்து மீட்ட தினமாக அனுசரிக்க இலங்கை அரசு எடுத்திருக்கின்ற முடிவு, இம்முடிவு குறித்தும் இனி செல்ல வேண்டிய தூரம் குறித்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இரா சம்பந்தர்,
எம்மை பொறுத்தவரையில் இது ஒரு ஆரம்ப நிகழ்வு, ஆனால் அந்த இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இன்னும் பல இருக்கின்றன. காணாமல் போனோர் சம்பந்தமாக ஒரு முடிவு வர வேணும், சிறையில் உள்ள கைதிகள் சம்பந்தமாக ஒரு முடிவு வர வேணும்.
ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய வேண்டும், வழக்கறிஞர் ஆச்சாரியா அளித்திருக்கின்ற பரிந்துரை. பிறகு ஆசிய வல்லரசான சீனாவுக்கு நரேந்திர மோடி பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த பயணம் வெற்றி தருமா என்பது குறித்த ஒரு ஆய்வு.
சீனா அதிபர் இங்கே இந்தியா வரும்போது ஏற்கனவே இந்தியா சீனா உறவுகளுக்கு ஆன ஒரு அஸ்திவாரங்கள் போடப்பட்டு விட்டன. இப்ப மோடி அங்க போகும்போது அதை மேலும் மேலும் ஊக்குவிக்கும் என்று நான் நம்புகிறேன்.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் இளையதம்பி தயானந்தா மற்றும் நந்தினி குருசங்கரன்.
புருண்டி அதிபர் பியரே குரின்சிசாவின் ஆதரவு படையினர் தலைநகர் புஜிம்புராவின் சர்வதேச விமான நிலையம், தேசிய ஒலிபரப்பு நிலையம் உள்ளிட்ட பிரதான தளங்கள் அனைத்தும் தமது கட்டுப்பாட்டில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. புருண்டியின் ராணுவ ஜெனரல் அரசை கவிழ்க்க எடுத்த முயற்சியை அடுத்து ராணுவத்தினரின் இரு பிரிவுகளும் தலைநகரை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர கடும் மோதல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாட்டின் அதிபர் இதுவரை பொது இடத்தில் தென்படவில்லை. இதேவேளை வன்முறை மூலம் ஆட்சியை கைப்பற்ற முயற்சிக்கும் எந்த முறையினையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என ஆப்பிரிக்க ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது.
தாய்லாந்தின் கடற்பகுதியில் தரித்து நிற்கும் நூற்றுக்கணக்கான அகதிகள் கொண்ட கப்பலுக்கு தாய்லாந்து கடற்படையினர் நீரும் உணவும் வழங்கியிருக்கிறார்கள். குறித்த கப்பல் 2 கடலில் அலைந்து கடந்த வாரம் முதல் தாய்லாந்தின் கடற்கரை எல்லையில் தரித்து நிற்கிறது. கப்பலில் பர்மாவைச் சேர்ந்த ரோஹிங்கிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தரையிறங்க தாய்லாந்து அனுமதிக்கவில்லை. கப்பலில் தாய்மாரும் குழந்தைகளும் உதவிக்காக அலறியதை அருகில் உள்ள கப்பலில் இருந்த பிபிசி செய்தியாளர் கண்டு தெரிவித்திருந்தார். கப்பலில் 10 இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சட்டவிரோத குடியேறிகள் தரையிறங்குவதை தாய்லாந்து, மலேசியா, ஆப்கானிஸ்தான் ஆகியன மறுத்திருப்பதை அடுத்து ஈனலுக்குள்ளாகியிருக்கும் மற்றொரு கப்பல் இதுவாகும்.
மத்திய கிழக்கின் முக்கிய தொல்லியல் இடமான பெல்மெய்ரே அமைந்திருக்கும் சிரியாவின் டாட்மூர் நகரை கைப்பற்றும் தமது தாக்குதல்களை இஸ்லாமிய அரசு கிளர்ச்சியாளர்கள் தொடுத்து வருவதாக சிரியாவில் இருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த நகரின் தொன்மைக்கு இதனால் பேரழிவு இடம்பெறக்கூடும் என்று சிரியாவின் தொல்லியல் துறை தலைவர் எச்சரித்திருக்கிறார். விலைமதிப்பற்ற புராதன சின்னங்களையும் தொல்லியல் பொருட்களையும் ஈராக்கில் நாசம் செய்த ஜிஹாதி போராளிகளின் கைகளில் இந்த தொன்மை நகரம் வீழ்ந்துவிட்டால் அங்கிருக்கும் புராதன ஆலயங்களுக்கும் அழகிய தூண்கள் அமைந்த வீதிகளுக்கும் என்ன ஆகும் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. சிரியாவில் இடம்பெற்ற உள்நாட்டு மோதல்களில் அரச படையினர் பெல்மெய்ராவில் மையமிட்டிருந்த வேளையில் அங்கு ஏற்கனவே சில பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன.
சமீபத்திய நிலநடுக்கங்களின் காரணமாக வீடுகளை இழந்து தவிக்கும் மக்கள் பருவமழை துவங்கவுள்ள வரும் வாரங்களில் திறந்த வெளிகளில் வசிப்பதற்கு மிகவும் சிரமப்படுவார்கள் என நேபாளத்தின் பிரதம மந்திரி சுஷில் கொய்ராலா அச்சம் தெரிவித்துள்ளார். செவ்வாயன்று ஏற்பட்ட 2 பெரிய நிலநடுக்கத்தின் மையப்பகுதியான சாரிகாட்டிற்கு சென்று பார்வையிட்ட அவர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடாரங்கள் மற்றும் தங்குமிடமும் தேவை என்று கூறினார். ஆயிரக்கணக்கான மக்கள் உணவை பெறுவதற்காக நகரில் குழுமியுள்ளதாகவும், ஆனால் அவர்களுக்கு போதுமான உணவு இல்லை என்றும் ஏபி செய்தி நிறுவனம் தெரிவிக்கின்றது. 2 ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் கிட்டத்தட்ட 100 இறந்துள்ளனர் மற்றும் 2500 காயமடைந்திருப்பதாகவும் தெரிகிறது.
வட இந்தியாவில் காதலித்து வீட்டை விட்டு ஓடிய ஒரு ஜோடியை விசாரணையின்றி அடித்துக் கொன்ற கிராம மக்கள் அவர்களை சிறையில் வைத்து எரித்திருக்கிறார்கள். பீகார் மாநிலத்தில் ஏற்கனவே திருமணமான 36 ஒரு ஆணையும், இந்திய சட்டத்தின்படி திருமண வயதுக்கு வராத 16 ஒரு இளம் பெண்ணையும் தேடி பிடித்த குறித்த அந்த பெண்ணின் குடும்பத்தினர் அடித்து கொலை செய்ததாக பீகார் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் 6 மீது கொலை வழக்கு பதிவு செய்திருக்கும் காவல்துறை இதுவரை ஒருவரை மட்டுமே கைது செய்திருக்கிறது.
ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் ஒரு விருந்தினர் விடுதியில் ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பொதுமக்கள் 14 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தற்போது தெரியவருகிறது. புதன்கிழமை நடைபெற்ற இந்த தாக்குதலை தாம் தான் நடத்தியதாக தாலிபான்கள் கூறுகின்றனர்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை அரசு போர் முடிவுக்கு வந்த தினத்தை யுத்த வெற்றி தினமாக கொண்டாடி வந்ததை மாற்றி நாட்டை பிரிவினைவாதத்திலிருந்து மீட்ட தினமாக அனுசரிக்க முடிவெடுத்திருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் நமது கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் உதயகுமார்.
யுத்தம் முடிவுக்கு வந்து 6 ஆண்டுகள் பூர்த்தியாகும் எதிர்வரும் 19ஆம் தேதியை பிரிவினைவாதம் தோக்கடிக்கப்பட்ட தினம் என்று கருதி கொண்டாடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிப்பதற்காக இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போதே அமைச்சர் சேனாரத்ன இதனை தெரிவித்தார். கடந்த ராஜபக்ஷ அரசாங்கம் யுத்தம் முடிவுக்கு வந்த மே 19ஆம் தேதியை யுத்த வெற்றி தினம் என்று கருதி கொண்டாட்டங்களை மேற்கொண்டு வந்தது. இலங்கை வாழ் ஒரு சமூகத்துக்கு பாரிய அழிவுகளை ஏற்படுத்திய தினத்தை யுத்த வெற்றி என்று கருதி செயற்படுவதற்கு அரசாங்கம் தயாரில்லை என்றும் தெரிவித்தார். ஆனால் யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட தினத்தை பிரிவினைவாதம் தோக்கடிக்கப்பட்ட தினம் என்று கருதி செயற்படுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்தார் அமைச்சர் சேனாரத்ன. இதன்படி பிரிவினைவாதத்தை தோக்கடிப்பதற்காக செயற்பட்ட முப்படைகளின் அங்கத்தவர்களை அனுஷ்டிக்கும் நிகழ்வொன்றை எதிர்வரும் 19ஆம் தேதி மாத்தறை பகுதியில் நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்தார் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான டாக்டர் ராஜித சேனாரத்ன. ஆனால் அரசாங்கத்தின் இந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று தெரிவித்தார் பிவித்துரு ஹெல உருமய அமைப்பின் தலைவர் உதயகமன் பில. விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் காரணமாக ஏனைய இனங்களுக்கும் பார்க்க தமிழ் மக்களே பெருமளவில் பாதிக்கப்பட்டனர். எனவே விடுதலை புலிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட யுத்தம் தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு யுத்தம் அல்ல என்று தெரிவித்த உதயகமன் பில, யுத்த வெற்றியை கொண்டாடுவதன் மூலம் சிறுபான்மை இன மக்களின் உள்ளங்கள் பாதிக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்து வரும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாதென்றும் குற்றம் சாட்டினார். அரசாங்கத்தின் தேச துரோக தன்மை இதன் மூலம் காண்பிக்கப்படுவதாக தெரிவித்த பிவித்துரு ஹெல உருமய அமைப்பின் தலைவர் உதயகமன் பில, விரைவில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலின் போது தகுந்த பதில்களை வழங்க தேசப்பற்றுள்ள மக்கள் காத்திருப்பதாகவும் தெரிவித்தார்.
அரசாங்கத்தின் இந்த முடிவு குறித்து தமிழர்கள் தரப்பு கருத்துக்களை தொகுத்து தருகிறார் மணிவண்ணன்.
இலங்கை அரசு விடுதலை புலிகளுடனான போர் முடிவுக்கு வந்த மே 19ஆம் தேதியை யுத்த வெற்றி தினமாக கொண்டாடி வந்ததை நிறுத்தி புதிய அரசு அதை நாட்டை பிரிவினைவாதத்திலிருந்து காத்த தினமாக அனுசரிப்பது என்று முடிவெடுத்திருப்பதை பற்றி தமிழர்கள் தரப்பில் இருவிதமான கருத்துக்கள் நிலவுகின்றன. தமிழர்களை நாடாளுமன்றத்தில் பெரிதும் பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் அரசின் இந்த அறிவிப்பை சாதகமானதாகவே பார்க்கிறார்.
இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். யுத்தம் நடைபெற்றது ஒரு துரட்சிதான விஷயம். நீண்ட காலமாக அது நடைபெற்று ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றது. அதற்கு பிறகு அந்த யுத்தத்தின் அடிப்படையில் கொண்டாட்டங்களை நடத்துவது ஒரு பொருத்தமற்ற விடயமாகத்தான் அதை நாங்கள் எப்பொழுதும் பார்த்திருக்கின்றோம். ஆனால் மஹிந்த ராஜபக்சேவுடைய அரசு தங்களுடைய வெற்றியை மக்கள் மத்தியில் உயிருடன் வைத்திருப்பதற்காக, மக்கள் அந்த வெற்றியின் மூலமாக தங்களுடன் நிற்பதற்காக அதை ஒரு கொண்டாட்டமாக அவர்கள் அனுஷ்டித்து வந்தார்கள். தற்போதைய அரசாங்கம் எடுத்திருக்கின்ற முடிவு ஒரு சிறந்த முடிவு. ஏனென்றால் அந்த தினத்தில் இந்த கொடூரமான யுத்தத்தில் இறந்தவர்கள் அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய மரியாதையை செலுத்துவோம், அது ஒரு துக்க தினமாக அவர்களுடைய சார்பில் நாங்கள் அனுஷ்டிப்போம் என்ற முடிவு எடுத்திருக்கின்றார்கள். அது ஒரு மிகவும் சிறந்த முடிவு. எவருக்கும் மத்தியில் எவ்விதமான வேற்றுமையும் இல்லாமல் இறந்தவர்கள் அனைவரையும் மதிப்பதின் மூலமாக இந்த யுத்தத்தின் பல கொடூரங்களை மறந்து இன்னும் இருக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்பதன் மூலமாக மக்கள் மத்தியில் ஒரு புரிந்துணர்வு, ஒரு நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு இது ஒரு ஆரம்ப நிகழ்வாக அமையும்படியால் அரசாங்கத்தால் எடுத்திருக்கின்ற முடிவை நாங்கள் வரவேற்கின்றோம்.
ஆனால் போரில் இறந்தவர்கள், காணாமல் போனவர்கள், சிறையில் இருப்பவர்கள் என்று போர் தொடர்பான பலதரப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கும் நிலையில் இது போன்ற குறியீட்டளவிலான அறிவிப்புகள் போதுமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் சம்பந்தன்,
எம்மை பொறுத்தவரையில் இது ஒரு ஆரம்ப நிகழ்வு, ஆனால் அந்த அரசு இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இன்னும் பல இருக்கின்றன. காணாமல் போனோர் சம்பந்தமாக ஒரு முடிவு வர வேணும், சிறையில் உள்ள கைதிகள் சம்பந்தமாக ஒரு முடிவு வர வேணும், நமது விதவைகள் சம்பந்தமாக, பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் சம்பந்தமாக ஒரு மாற்றம் ஏற்பட வேணும். ஆனால் அரசாங்கம் பதவிக்கு வந்தாக 3 மாதம் என்னை பொறுத்தவரை நான் நினைக்கின்றேன் இந்த கடமைகளை கையாளுவதற்கு அவர்கள் சில ஆயத்தங்கள் செய்கின்றார்கள். அவர்களுடைய 100 நாள் திட்டத்தை தற்போதுதான் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். பல விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன, ஆனால் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பது என்பதை நான் வலியுறுத்தியிருந்தேன். அவ்வளவுதான்.
பிரதான தமிழ் கட்சியின் நிலை இவ்வாறு இருக்கும் நிலையில் தமிழ் சிவில் அமைப்புகள் இது குறித்து சற்று மாறுபடுகின்றன. குருபரன், இந்த அறிவிப்பு அரசியல் காரணங்களால் வந்திருக்கிறது என்கிறார்.
தமிழ் சிறுபான்மையினரை பொறுத்தவரையிலே அவர்கள் இது ஒரு சிறியொரு மாற்றம் என்று கருதுகிறார்கள் ஒழிய, ஏனென்றால் இவர்கள் அறிவித்திருப்பது வந்து எல்லோருக்குமான இவர்கள் தென்பகுதி அரசியலை சமாளித்துக் கொள்ள வேண்டும், தங்களுக்கு எதிராக இப்பொழுது மீண்டும் பலமாக எதிர கிளம்பிக் கொண்டிருக்கும் மஹிந்த ராஜபக்சவனுடைய சகாக்களை சமாளிக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் அவர்களையும் திருப்திப்படுத்திக் கொண்டு சிறுபான்மை மக்களையும் திருப்திப்படுத்திக் கொண்டு சர்வதேசத்தையும் திருப்திப்படுத்துகின்ற ஒரு அறிவிப்பாகத்தான் நான் இதை பார்க்கிறேன்
என்கிறார் குருபரன். ஆனாலும் குறியீட்டு அளவில் இது வரவேற்கத்தக்கதுதான் என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார்.
குறியீட்டு அளவில் ஒரு முற்போக்கு என்று சொல்றதை விட குறியீட்டு அளவில் முன்னே அரசாங்கங்களை விட இங்கே ஒரு சற்று மாற்றம் தென்படுகிறது என்று பார்க்கிறேன். ஆனால் அந்த மாற்றம் இன்று வளமையாக தென்பகுதியிலே மாறி வருகின்ற இனவாத சூழல்களுக்கு ஏற்ப முகம் கொடுக்க முடியாமல் அந்த மாற்றத்தை இவர்கள் அதாவது திணறுகிறார்கள். இந்த அரசாங்கம் எடுக்கின்ற முன்னோக்கிய நடவடிக்கைகள் எல்லாவற்றுக்குமே தெற்கிலே தோற்று போன அரசியல் வந்து இதனை முன்னெடுத்து செல்வதற்கான விடயங்களை தடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் விக்ரமபாகர் கூட சொல்லியிருக்கிறார் நேற்று, அந்த புற்றுநோய் அதாவது புற்றுநோயைப் போல மகிந்தவனுடைய தொடர்ச்சியான அச்சுறுத்தல் வந்து இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. எனவே இது ஒரு குறியீடு என்பதற்கு அப்பால் இதனை ஒரு மாற்றத்துக்கான முன்னோக்கிய நகர்வு, அதாவது அவர்கள் முதலாவது அந்த வெற்றி கொண்டாட்டத்தை நிறுத்தியதை நான் ஒரு மிக முக்கியமான விடயமாக கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரே நாட்டுக்குள் இருக்கின்ற ஒரு சிறுபான்மை இனத்தை வெற்றி கொண்ட ஒரு போர் வெற்றியை மிக பிரமாண்டமான முறையில் கடந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வந்தது, அதனை நிறுத்தியது நீங்கள் சொன்ன ஒரு குறியீட்டு ரீதியான மாற்றம் என்பதனை ஏற்றுக்கொள்கிறேன்
என்கிறார் குருபரன்.
செய்தியை தோத்தளித்தவர் மணிவண்ணன். வடக்கே தீவக பகுதியில் காணாமல் போன 16 வயதான பள்ளி சிறுமி பிணமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இதுகுறித்து நமது உபநியாச செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே புங்குடுதீவில் நேற்று காணாமல் போயிருந்த மாணவி ஒருவர் கோரமான முறையில் இறந்து கிடந்தமை கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். புங்குடுதீவு 10ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த சிவயோகநாதன் வித்யா என்ற 19 வயதுடைய மாணவியே இவ்வாறு சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த மாணவியின் கைகள் பின்னால் கட்டப்பட்டும் கால்கள் பரப்பப்பட்டு 2 மரக்கட்டைகளில் கட்டப்பட்ட நிலையிலும் காணப்பட்டதுடன் பாடசாலை சீருடையில் இரத்த வெள்ளத்தில் அவருடைய சடலம் காட்டுப்பகுதியில் கிடந்ததாகவும் ஊர்வாசிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த மாணவி கொல்லப்பட்டிருப்பதை கண்டித்து அவர் கல்வி கற்ற பாடசாலைக்கு எதிரில் வீதி மறியல் போராட்டம் ஒன்றும் இன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. புங்குடுதீவு மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்று வந்த இந்த மாணவி வரும் ஆகஸ்ட் மாதம் அகில இலங்கை ரீதியில் நடைபெற உள்ள கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எழுதவிருந்தார் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
மாணவி சிவலோகநாதன் வித்யா நேற்றைய தினம் அவருடைய வீட்டில இருந்து பாடசாலைக்கு காலையில வந்திருக்கிறார். பாடசாலை வந்து விட்ட பிறகு மாணவர்களாம் வீடுகளுக்கு போன பிறகு வித்யாவை காணவில்லை என்று சொல்லித்தான் பெற்றோர்கள் திருடத் தொடங்கினார்கள். பாடசாலை ஆசிரியர் அதிபரோடு எல்லாம் தொடர்பு கொண்ட பிறகுதான் அவர்களுக்கு தெரியும் வித்யா பாடசாலைக்கு வரவில்லை என்று சொல்லி காலையிலவா கடத்தப்பட்டிருக்கிறார். அது யாருக்குமே தெரியல. அதுக்கு பிற்பாடு இரவிரவா அவர்கள் உராக்கள் எல்லாம் சேர்ந்து தேடி இருக்கிறோம். தேடி அதிகால வேளையில தான் வந்த பாதைக்கு அயல்ல இருக்கிற ஒரு பச்சை காட்டுக்குள்ள இருந்து மிக 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 கோரமான முறையில வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில அந்த சடலமா கிடக்கிறதாக செய்திகள் அறிஞ்சு அந்த இடத்துக்கு மக்கள் போயிருக்கிறார். முதல்ல சென்ற அவருடைய சகோதரன் அந்த நிலையை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அவர் மயக்கம் அடைஞ்சு பேச முடியாம இதுவரைக்கும் இருக்கிறார். யாருமே பார்த்து சகிக்க முடியாத நிலையில இருந்தது. மரங்கள் எல்லாம் கை கால்கள் எழுத்து கட்டப்பட்டு வெள்ள யூனிஃபார்ம்ல இருந்த டை மற்ற அந்த பெலிட்டுகளாலதான் எழுத்து கை கால் எல்லாம் கட்டப்பட்டிருந்தது
என புங்குடுதீவு மகாவித்யாலயத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் பிபிசி தமிழோசியிடம் தெரிவித்தார். பாடசாலைக்கு சென்ற இந்த மாணவி காணாமல் போனதன் பின்னர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் புங்குடுதீவு பகுதி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்ததாகவும் அந்த ஆசிரியர் குறிப்பிடுகின்றார்.
தின நடந்த யுத்தம் நடந்த இப்ப அந்த யுத்தம் இல்ல, ஒரு அமைதியான சூழல் நிலவு வந்து பெரிதும் மக்கள் நம்பி இருந்தவர்கள். யுத்தம் முடிஞ்ச பிறகு இவ்வாறான நிகழ்வுகள் இதான் முதல் தடவையா நடக்குது. ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அமைதியான சூழல்ல அப்படியான ஒரு சம்பவம் நடந்தது. பாடசாலை சமூகம் ஊர் மக்களால சகிக்க முடியாது இருந்ததால்தான் அவர்கள் உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு இப்படியான பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டார்கள். போலீஸ் அப்பியர் சொல்லிக்க தங்களுக்கு ஓரளவு சில துப்புகள் கிடைச்சிருக்கின்றன, அதன் அடிப்படையில் தாங்கள் விரைவாக கைது செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை சொல்லியிருக்கிறோம்
என்றார் புங்குடுதீவு மகாவித்யாலயத்தைச் சேர்ந்த ஆசிரியர். பரிசாரிப்பின் முடிவில் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளியை உடனடியாக கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி அங்கு வருகை தந்திருந்த காவல்துறை உயரதிகாரியிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. சம்பவ இடத்திற்கு விரைந்த ஊர்காவல்துறை காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தியதுடன் மாணவியின் சடலத்தை மருத்துவ பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள்.
நமது உவனியா செய்தியாளர் மாணிக்கவாசம் அளித்த இந்த குறிப்புடன் இன்றைய இலங்கைக்கு நோட்டம் நிறைவடைகிறது.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து இந்திய செய்திகள். அஇஅதிமுகவின் தலைவர் ஜெயலலிதா முதல்வர் பதவி இழக்க காரணமான சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றம் தற்போது அளித்திருக்கின்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர் ஆச்சாரியா பரிந்துரை செய்திருக்கின்றார். இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
ஜெயலலிதா மீதான சொத்துக்குவிப்பு வழக்கில் மேல்முறையீடு செய்ய இடமிருப்பதாக இந்த வழக்கில் அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞராக வாதிட்ட பி வி ஆச்சாரியா கர்நாடக அரசிடம் தெரிவித்துள்ளார். முன்னதாக தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்துக்குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் அவரை அந்த வழக்கில் இருந்து விடுவித்து மே 11 தீர்ப்பளித்தது. இந்த சொத்துக்குவிப்பு வழக்கை கர்நாடக மாநில அரசுதான் நடத்தி வந்தது. ஆகவே இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்யலாமா என அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞராக இருந்த பி வி ஆச்சாரியாவிடம் கர்நாடக சட்டத்துறை செயலர் சங்கப்பா கடிதம் மூலம் கேட்டிருந்தார். சொத்துக்களை கணக்கீடு செய்வதில் பிழைகள் இருப்பதாக தெரிய வந்திருப்பதால் இதில் மேல்முறையீடு செய்யலாம் என பி வி ஆச்சாரியா தனது கருத்தை கர்நாடக அரசுக்கு அளித்துள்ளதாக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகின. பி வி ஆச்சாரியாவை பிபிசி தமிழோசை தொடர்பு கொண்டு கேட்டபோது இது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யத்தக்க வழக்குதான் என தான் கூறியிருப்பதை உறுதி செய்தார். இதற்கிடையில் இந்த வழக்கில் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்யவில்லை என்றால் ஜூன் 1 பிறகு தான் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப் போவதாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியன் சுவாமி தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்துக்குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா, சசிகலாவின் உறவினர்கள் சுதாகரன், இளவரசி ஆகிய 4 பேரும் குற்றவாளிகள் என செப்டம்பர் 27 தனி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதையடுத்து ஜெயலலிதா முதல்வர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்.
நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன் அனுப்பிய குறிப்பை கேட்டீர்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 3 பயணமாக சீனா சென்றிருக்கின்றார். அவருக்கு வழக்கத்தை விட மிகவும் உற்சாகமான வரவேற்பு அங்கே அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து நமது புதுடெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
சீன நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தாங் மரபுப்படி அரச மரியாதை வழங்கப்பட்டுள்ளது. 3 நீடிக்கும் இந்த பயணத்தின் முதல் நாளான இன்று வியாழக்கிழமை காலை சீனா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்காக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. குறிப்பாக சியான் நகரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகளில் பிரதமர் மோடியுடன் சீன அதிபர் ஜிங்பிங்கும் கலந்து கொண்டார். சீன தலைநகர் பெய்ஜிங்கிற்கு வெளியே முதல் முறையாக அவர் ஒரு வெளிநாட்டு தலைவரை சென்று வரவேற்பது இதுவே முதல் முறை என்பதும் கவனிக்கத்தக்கது. வழக்கமான நெறிமுறைகளை மீறி அவர் மோடியை வந்து சந்தித்தது இரு நாட்டுக்கும் இடையேயான நட்புறவை வலுப்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. இதற்கிடையே இன்று நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது இரு நாட்டுக்கும் இடையேயான நம்பிக்கையை வலுப்படுத்துவது, ஒன்றிணைந்து செயல்படுவது, அரசியல் நிலையை சீரமைப்பது, எல்லை பிரச்சினைகளை எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டுள்ளன. இதை செய்தியாளர்களிடம் உறுதி செய்த இந்திய வெளியுறவுத்துறை செயலர் ஜெய்சங்கர் மேலும் கூறும்போது,
Terrorism naturally came up because of today's incident in Kabul.
காபூலில் நடைபெற்ற விவகாரத்தால் தீவிரவாதம் குறித்தும் இயல்பாகவே விவாதங்கள் நடைபெற்றன. தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியாவும் சீனாவும் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியங்கள் குறித்தும் அப்போது அலசி ஆராயப்பட்டது. சர்வதேச தீவிரவாதத்திற்கு எதிரான சர்வதேச மாநாட்டின் அவசியம் குறித்து இந்தியா எடுத்துரைத்தது. என்றார் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சீனா சென்றிருக்கும் இந்திய வெளியுறவுத்துறை செயலர் ஜெய்சங்கர். தொடர்ந்து 2 நாட்களுக்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி வர்த்தக கூட்டுறவு தொடர்பான பல்வேறு கூட்டங்களிலும் கலந்து கொள்கிறார். குறிப்பாக பல முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்களும் இந்த சுற்றுப்பயணத்தின் போது நிறைவேற்றப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் 10 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள 20 புதிய ஒப்பந்தங்கள் முக்கிய கவனம் பெற்றுள்ளது. இந்திய நாட்டின் கட்டுமான பணிகள் பலவற்றை மேற்கொள்ள சீனா ஆர்வமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இன்று இரவு பெய்ஜிங் செல்லவிருக்கும் மோடி பின்பு ஷாங்காய் நகருக்கும் செல்கிறார்.
செய்திகளிலிருந்தவர் நமது புதுடெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தர பாண்டியன். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சீன பயணத்தால் எத்தகைய நன்மைகள் ஏற்படும் என்று சென்னையில் வசிக்கின்ற சீன ஆய்வாளரான TS ராஜன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த பயணம் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சீன அதிபர் இங்கே இந்தியா வரும்போது ஏற்கனவே இந்தியா சீன உறவுகளுக்கு ஆன ஒரு அஸ்திவாரங்கள் போடப்பட்டு விட்டன. இப்போ மோடி அங்க போகும்போது அதை மேலும் மேலும் ஊக்குவிக்கும் என்று நான் நம்புகிறேன்.
சீன அதிபருடைய விஜயத்தின் போது சீனா $20 பில்லியன் அளவுக்கு இந்தியாவிலே முதலீடு செய்யும் என்றெல்லாம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் எந்த முதலீடும் வந்ததாக தெரியவில்லை. கடந்த முறையே அவர்கள் சொன்னது செய்யப்படாத நிலையில் இந்த முறை புதிதாக என்ன முதலீடுகள் வந்துவிடும், என்ன முன்னேற்றம் வந்துவிடும் என்று நினைக்கிறீர்கள்?
முதலீடுகள்லாம் ரொம்ப சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, $20 பில்லியன். அது தவிர நம்ம வந்து அதனுடைய சந்தர்ப்பங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரதை அப்சார்ப் பண்ணுறதுக்குள்ளதெல்லாம் அது மேற்கொண்டு ஒரு ட்ரேடு டீல்ஸ் இப்போ வந்து ஒரு $10 பில்லியன் சைன் பண்ண போகிறாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க போனோம்னா இட் ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஓவர் தி இயர்ஸ் தான் பார்க்கணும், இது எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
நீங்கள் சொல்வது போல ஒரு வெளிநாட்டு பயணத்தை வைத்து இருதரப்பு உறவுகளை கணிக்க முடியாது. ஆனால் 1962 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே அந்த எல்லை போர் நடந்த பிறகு 1988 ராஜீவ்காந்தி அவர்கள் சீனாவுக்கு போனார்கள். அப்பொழுது ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. அதன் பிறகு நரசிம்மராவ் அங்கே போனார், வாஜ்பாய் அவர்கள் போயிருக்கிறார்கள், மன்மோகன் சிங் 2 முறை போனார். இந்த உறவு பொருளாதாரம், இருதரப்பு வர்த்தகம் போன்றவற்றில் முன்னேறி சென்றாலும் கலாச்சார புரிந்துணர்வு, எல்லை பிரச்சனை போன்றவற்றில் பெரிய அளவு முன்னேற்றங்களை காணவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது.
ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ்ல வந்து முன்னேற்றம் இல்லை என்பது முழுக்க முழுக்க உண்மை. அதனால் ஏன்னா ரெண்டு பொசிஷன்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. மோடியினுடைய சைனாவுக்கு போகிறதுக்கு முன்னால் மோடியை சொன்னாங்க அருணாச்சல் பிரதேஷ் போகக்கூடாது, நீங்கள் தலைலாமா கவர்மெண்ட்டோட இந்தியன் கவர்மெண்ட் ஷுட் நாட் ஹேவ் கான்டாக்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்கல்ல, அது வந்து ஒரு சிக்னல். சிக்னல் என்னன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸில் சீனாவுடைய நிலைப்பாடு வந்து வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு. அதனால் ஒரு பக்கம் பொருளாதார துறையிலே முன்னேற்றம் இருக்கிறது, ரெண்டாவது பக்கம் அந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபீல்டில் முன்னேற்றம் இல்லை. இதுதான் இது நிலைப்பாடு. இப்போ
இந்திய பொருளாதாரத்தை விட சீன பொருளாதாரம் 5 மடங்கு பெரிதாக இருக்கிறது. அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான் போன்றவை சீனாவை ஏற்கனவே உலக வல்லரசாக மதித்து நடத்துகின்றன. ஆனால் இந்தியாவிலே இருக்கின்ற ராஜதந்திரிகள் சீனாவும் இந்தியாவும் இணையான நாடு என்ற ஒரு மாய தோற்றத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் பல பிரச்சனைகள் வருகிறது. சீனா நம்மை விட பெரிய நாடு, அதை அனுசரித்து போவதே புத்திசாலித்தனம் என்ற ஒரு நடைமுறை சிந்தனைக்கு இந்திய இராணுவமும் இந்தியாவில் இருக்கின்ற கொள்கை வகுப்பாளர்களும் வந்தால்தான் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காணப்பட முடியும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
இந்த கருத்துல கொஞ்சம் உபயோகம் இருக்கலாம். ஆனா IMF என்ன தெரியும் சொல்லுது, 2016 இந்தியா will be the fastest growing economy அப்படின்னு சொல்லுது, சர்பாசிங் சைனா.
ராணுவ ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக, கட்டமைப்பு வசதிகள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் இந்தியாவை விட 20, 30, 40 ஆண்டுகள் முன்னேறி இருக்கிறார்கள். அவர்களுடன் போட்டி போடுவது என்பது இயலாதது. சீனாவுடைய கவலைகளை, அதன் தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நம்முடைய கொள்கைகளை கொஞ்சம் வளைத்து மாற்றிக்கொண்டால் பிரச்சனைகள் குறையும் என்று ஒரு கருத்து இருக்கிறது.
நம்ம அனுசரிச்சு போகலாம், அதோட சீனாவுடைய பொருளாதாரத்துல வந்து பரஸ்பர உதவி வேணும் அப்படின்னு பண்ணலாம். ஆனா அதனால வந்து சீனாவோட இருக்கிற முரண்பாடுகள்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு நினைக்க முடியாது. இப்ப எவ்வளவு தூரம் பொருளாதாரத்துல வந்து முன்னேறினாலும் சீனாவை அனுசரிச்சு போனாலும் அவங்களுடைய அடிப்படை கொள்கை, சீனாவுடைய அடிப்படை கொள்கை டெரிட்டரிஸ் மாறுறதுன்னு நான் நினைக்கிறேன்.
சென்னையில் வசிக்கின்ற சீன ஆய்வாளர் TS ராஜன் அவர்களின் செய்தி கேட்டீர்கள். மத்திய அரசின் புலனாய்வு நிறுவனத்தின் முன்னாள் தலைவரான ரஞ்சித் சின்ஹா ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தவர்களை சந்தித்தது தவறு என்று கூறியிருக்கின்ற உச்சநீதிமன்றம் இதுகுறித்த ஒரு விசாரணைக்கும் உத்தரவிட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தர பாண்டியன்.
இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதி மதன் பி லோகூர் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் உதவ வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. விசாரணையின் இறுதி அறிக்கையை அந்த ஆணையம் வரும் ஜூலை மாதம் 6ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற போது சிபிஐ இயக்குநராக பொறுப்பு வகித்து வந்த ரஞ்சித் சின்ஹா சிபிஐயால் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் அதிகாரிகளை உடன் வைத்துக் கொள்ளாமல் தனிப்பட்ட முறையில் சந்தித்து வந்தது முறையற்றது என்று அந்த அமர்வு குறிப்பிட்டுள்ளது. எனினும் இது தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள சிறப்பு விசாரணை குழு ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை அந்த அமர்வு ஏற்க மறுத்துவிட்டது. 2G எனப்படும் 2ஆம் தலைமுறை அலைக்கற்றை ஒதுக்கீடு வழக்கு விசாரணையை சிபிஐ நடத்தி வந்தபோது அதன் தலைவராக இருந்த ரஞ்சித் சின்ஹா அவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்துள்ளதாக கூறி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பொதுநலன் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவை அப்போது தாக்கல் செய்திருந்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இதுபோன்ற சந்திப்புகளால் வழக்கு விசாரணையின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் ரஞ்சித் சின்ஹாவை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் கூறினார். இதே போன்ற பிரசாந்த் பூஷனின் மற்றொரு பொதுநலன் வழக்கில் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டு வழக்கு தொடர்பானவர்களையும் ரஞ்சித் சின்ஹா சந்தித்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பல்வேறு முக்கிய குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்களுடன் ரஞ்சித் சின்ஹா சந்திப்பு நடத்தியது தொடர்பான ஆவணங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனிடையே தன்னுடைய பதவிகாலம் முடிந்த பிறகு சிபிஐ அமைப்பிலிருந்து ரஞ்சித் சின்ஹா ஓய்வு பெற்ற நிலையில் அவருடைய தனிப்பட்ட சந்திப்புகள் குறித்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது.
நமது புதுடெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன் அளித்த இந்த குறிப்புடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது. நிகழ்ச்சியின் இறுதியாக மருத்துவம் சார்ந்த ஒரு குறிப்பு. நோய் எதிர்ப்பு மருந்துகளை கண்டுபிடிப்பதை ஊக்குவிப்பதற்கான உலகளாவிய ஒரு நிதியை உருவாக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசின் ஆலோசகர் ஒருவர் பரிந்துரை செய்திருக்கின்றார். இதுகுறித்த பிபிசி செய்திகளை தமிழ் தருகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
ஆன்டிபயாட்டிக்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் நோய் எதிர்ப்பு மருந்துகளை கண்டுபிடித்து உருவாக்குவதை ஊக்குவிக்கும் வகையில் உலக நிதியம் ஒன்று உருவாக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசின் ஆலோசகர் ஒருவர் பரிந்துரை செய்திருக்கிறார். குறைந்தது 200 கோடி அமெரிக்க டாலர்கள் இந்த நிதியத்திற்கு தேவைப்படும் என்றும் பன்னாட்டு மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் இந்த நிதியத்துக்கான பணத்தை அளிக்கும்படியும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதியமானது புதிய நோய் எதிர்ப்பு மருந்து தயாரிக்கும் நிறுவனங்களின் ஆய்வுகளுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. பொதுவாக நோய் எதிர்ப்பு மருந்து மாத்திரைகள் அவற்றை கண்டுபிடித்து உற்பத்தி செய்யும் மருந்து உற்பத்தி நிறுவனங்களுக்கு அதிக லாபத்தை கொடுப்பதில்லை என்று கருதப்படுகிறது. காரணம், நோய் எதிர்ப்பு மருந்துகளை யாரும் தொடர்ச்சியாக எடுப்பதில்லை. குறுகிய காலத்திற்கே ஒருவர் நோய் எதிர்ப்பு மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி குறுகிய காலத்திற்கு மட்டுமே பயன்படும் நோய் எதிர்ப்பு மருந்துகளை கண்டுபிடித்து தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு இவற்றால் பெரிய லாபம் கிடைப்பதில்லை என்று மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் கூறி வருகின்றன. எனவே மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் புதிய நோய் எதிர்ப்பு மருந்துகளை கண்டுபிடிப்பதற்கு தேவையான நிதியை ஒதுக்குவதில் பெரிதாக ஆர்வம் காட்டுவதில்லை. இதன் விளைவாக சமீப காலத்தில் புதிய நோய் எதிர்ப்பு மருந்துகள் எவையும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த விவகாரம் குறித்து அறிக்கை அளித்திருக்கும் கோல்ட்மேன் சாச் வங்கியின் முன்னாள் தலைமை அதிகாரி ஜிம் ஓ நீல், குறைவான காலத்திற்கு மட்டும் பயன்படும் நோய் எதிர்ப்பு மருந்துகள் அவற்றை தயாரிக்கும் மருந்து நிறுவனங்களுக்கு லாபம் அளிப்பதில்லை என்று தெரிவித்திருக்கிறார்.
We need to make them affordable, particularly in the emerging world if we can, but also in our own societies we want them to be available.
காலம் செல்ல செல்ல நோய் எதிர்ப்பு மருந்துகளின் கண்டுபிடிப்பும் குறைந்தபடியே இருக்கிறது. நம் கையில் இருக்கும் நோய் எதிர்ப்பு மருந்துகளும் படிப்படியாக சக்தியை இழந்து வருகின்றன. எனவே இந்த சிக்கலுக்கு உடனடியாக ஒரு தீர்வை காண வேண்டியது அவசர அவசியம். எங்களின் உடனடி குறிக்கோள் என்பது மேலதிக நோய் எதிர்ப்பு மருந்துகளை கண்டுபிடிப்பது எப்படி என்பதாக இருந்தது. அதற்கான யோசனையையே நாங்கள் இந்த அறிக்கையின் மூலம் அளித்திருக்கிறோம் என்றார் ஜிம்போ நீல். தற்போதைய நோய் எதிர்ப்பு மருந்துகளால் குணப்படுத்த முடியாத அளவுக்கு நோயை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் வலுவடைவதற்குள் அவற்றை எதிர்கொண்டு அழிக்கவல்ல புதிய வகை நோய் எதிர்ப்பு மருந்துகள் பலவற்றை கண்டுபிடித்து நாம் தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தற்போதுள்ள மருந்துகளால் குணப்படுத்த முடியாத நோய்க்கிருமிகள் பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் லட்சக்கணக்கான மனித உயிர்கள் பலியாகும் என்றும் பல்லாயிரக்கணக்கான கோடி அளவுக்கு நிதி இழப்பு ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார்.
எல்ஆர் ஜெகதீசன் வழங்கிய இந்த குறிப்புடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி தலைப்புச் செய்திகள்.
புரூண்டி அதிபர் பியரே குருஞ்சிசாவின் ஆதரவு படையினர் தலைநகர் புஜிம்புராவின் சர்வதேச விமான நிலையம், தேசிய ஒலிபரப்பு நிலையம் உள்ளிட்ட பிரதான தளங்கள் அனைத்தும் தமது கட்டுப்பாட்டில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. மத்திய கிழக்கின் முக்கிய தொல்லியல் இடமான பெல்மேரே அமைந்திருக்கும் சிரியாவின் டாட்மூர் நகரை கைப்பற்றும் தமது தாக்குதல்களை இஸ்லாமிய அரசு கிளர்ச்சியாளர்கள் தொடுத்து வருவதாக சிரியாவில் இருந்து கிடைக்கும் செய்திகள் கூறுகின்றன.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.